உண்மை குற்றங்களும் அதன் பின்னணியும். மிஸ்டர் கே,
கருப்பு கோட் போட்ட வக்கீல்களும் நீதிபதிகளும் ஒரு பக்கம், லத்திகளோட தெரிகிற போலீஸ்காரர்களும் அவங்க கிட்ட மாற்ற ரவுடிகளும் ஒரு பக்கம் தெரிகிற சூடு ஆரிய செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த நீதிமன்றத்தின் வாசல்ல தான் ஒரு ரவுடி உருவானான். அவன் ஊருக்கு போறதில்ல, வீட்டுக்கு போறதில்ல, மனைவி சிறுமணிய பாக்குறதுக்கு போறதில்ல, தன்னுடைய பிள்ளைகளை கொஞ்சிறதுக்கு கூட போறதில்ல. கார்லயே தான் அவனோட வாழ்க்கை. வாரத்துக்கு ஒரு தடவை மொபைல் போனை மாத்திடுவான். கையிலேயே கட்டிக்கிட்டு அட்டகாசம் செஞ்சிட்டு இருந்தவன் பின் நாட்கள்ல ஒயிட் காலருக்கு மாறினான். அதுதான் அவனோட ஸ்டைல். திண்டுக்கல் நீதிமன்றத்தோட வாசல்ல ஒரு அண்டா நிறைய ஆட்டுக்கால் சூப்பை நிரப்பி வித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தவன் தான் பாண்டி நாட்டுல பிறந்து வளர்ந்த திண்டுக்கல் பாண்டி. திண்டுக்கல் பாண்டி மாநகராட்சியா வளர்க்கப்பட்ட திண்டுக்கல் நகரத்தோட நீதிமன்ற வாசல்ல சூப்பு கடை வச்சிருந்தவன். திண்டுக்கல் மாநகராட்சியில திண்டுக்கல் பாண்டின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. திண்டுக்கல்ல அவன் மெட்ராஸ் பாண்டி, மெட்ராஸ்ல அவன் திண்டுக்கல் பாண்டி. கருப்பு அங்கிகளையும் போலீஸ் லத்திகளையும் ரவுடிகளையும் பார்த்து வளர்ந்தவன் பாண்டி. அவன் கடை சூப்புக்கு எல்லாருமே ரசிகர்கள். ஆனா ரவுடிசத்துக்கு அவன் அடிமையாய் போனதுதான் வாழ்க்கையோட விசித்திரம். ரத்தக்கரை தெரிச்ச கைலிகள் கட்டின ரவுடிகளோட நெருங்கி பழக ஆரம்பிச்சான் பாண்டி. சூப்பு கடை தொழில் அவனுக்கு சலிச்சு போச்சு. அதே காலகட்டங்கள்ல சென்னையில ஒரு என்கவுண்டர் நடந்தேறியது. அயோத்தி குப்பம் வீரமணியோட உயிர் துப்பாக்கி தோட்டாக்களால உருவப்பட்டுச்சு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடப்பட்டுச்சு. வீரமணியோட நாற்காலிக்கு ஏகப்பட்ட போட்டிகள் நிலவுச்சு. தென் மாவட்டங்கள்ல இருந்து மாண்புமிகு ரவுடிகள் பலர் சென்னையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. தலைநகர்ல உக்காந்துருந்தா தமிழ்நாட்டின் மூலைகள்ல இருக்கிற எல்லா ரவுடிகளையும் ஒருங்கிணைக்கிறது ரொம்ப சுலபம் போல. அரசியலுக்கு மட்டும் இல்ல, ரவுடிசத்துக்கும் தலைநகரா சென்னையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அரசியல்வாதிங்க, ரவுடிகள், இவங்க ரெண்டு பேர்ல யாரு தலைநகரை முறையா பயன்படுத்துறாங்கன்றது இப்ப வரைக்கும் தெரியல. சென்னையில முகாமிட தொடங்கின ரவுடிகள்ல ஒருத்தனா இருந்தான் திண்டுக்கல் பாண்டி. நீதிமன்ற வாசல்ல இருந்த சூப்பு கடையில அப்பப்போ வர ரவுடிகள் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட சேட்டைகளை எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சான். சென்னையில வளர்ந்து வந்துட்டு இருந்த வெற்றி என்னும் ரியல் எஸ்டேட் அதிபர் கொலையில திண்டுக்கல் பாண்டியோட பெயர் முதன் முதலா அடிபட ஆரம்பிச்சது. தொழிலதிபர்களை மிரட்டுறது, ரியல் எஸ்டேட் அதிபர்களை கடத்துறது, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, பெரிய அசைன்மெண்ட்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு தர்றதுன்னு தன்னுடைய ரவுடிச சர்க்கஸ ஆட ஆரம்பிச்சான். பாண்டிய சுத்தி கூட்டாளிங்க தானா சேர தொடங்கினாங்க. ஐயப்பன், காட்டையன் என்கிற செந்தில்குமார், சம்பத், பிச்சை, சிலோன் மோகன், மோகன் ராம் என படை பட்டாளங்கள் சேர தொடங்கின காலங்கள்ல காவல்துறையோட ஏடுகள்லையும் கொலைகளோட எண்ணிக்கை ஏற ஆரம்பிச்சது. புனித ஏகாம்பரம் கொலை, ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் மணிமாறன் கொலை, பணத்தகராறு காரணமா திருச்சி வையம்பட்டி ரியல் எஸ்டேட் அதிபர் துரைராஜ் காரோடு எரித்து கொலைன்னு திண்டுக்கலோட பெயரை காக்கிகள் அறிய செய்தவன் பாண்டி.
இத்தனை கொலைகளுக்கு நடுவுல பாண்டிக்கு ஒரு சென்டிமெண்ட் கொலையும் உண்டு.
தன்னுடைய தம்பி நாகராஜ கொலை செய்த கும்பல பழி வாங்கணும்னு காத்திருந்தான் பாண்டி. நாகராஜோட கொலைக்கு பதிலா சிசர்மணி, கரடி மணின்னு ரெண்டு பேரையும் விரட்டி விரட்டி கொலை செஞ்சான். அவனோட லிஸ்ட்ல இந்த கொலைகளையும் சேர்க்கணும். ஆனா இந்த கொலைகள் மட்டும்தான் அவன் பணத்துக்காக செஞ்சதில்ல.
பாண்டியோட ரவுடிச வாழ்க்கை சீரும் சிறப்புமா செயல்பட காரணமா இருந்தது பாண்டியோட வலதுகையா இருந்த மோகன் ராம். ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கார்கள்ல தான் பெரும்பாலும் இருக்கும். ரவுடிசத்தின் மூலமா சம்பாதிக்கப்படுற எல்லா பணமும் அவன் கார்கள்ல அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கும்.
திண்டுக்கல் பாண்டி மோகன்ராம் கூட்டணியினர் தமிழ்நாட்டுல பல அதிரடிகளை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க. அந்த அதிரடிகள்ல ரத்தம் தெரிக்கிறது தான் அவங்க செய்யற தவறே. நல்லா போயிட்டு இருந்த நட்புல விரிசல் விட ஆரம்பிச்சது. பாண்டிய விட்டு மோகன்ராம் தனியா போனான்.
மோகன்ராம் போனதுக்கு அப்புறம் திண்டுக்கல் பாண்டியோட தொழிலையும் விரிசல் விட ஆரம்பிச்சது.
மோகன் ராமோட நட்பு போன இடத்துல கூடுவாஞ்சேரி வேலு அப்படிங்கிறவரை தன்னுடைய கூட்டணியில சேர்த்துக்கிட்டான். இந்த நேரங்கள்ல சென்னை போலீஸுக்கு பெரிய தலைவலியா மாற தொடங்கி இருந்தான் பாண்டி. பாண்டியவும் வேலுவையும் பிடிக்க அலைய ஆரம்பிச்சிருந்தாங்க காவல்துறையினர்.
திண்டுக்கல் பாண்டிய ரேடார் வச்சா தேட முடியும்,
வீதிக்கு வீதி செக் போஸ்ட் அமைச்சு தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க காவலர்கள்.
காவல்துறையோட கூறிய கண்காணிப்பின் பலனா அழகருங்கிற ரவுடி காவல்துறை கிட்ட பிடிபட்டான்.
அழகர் திண்டுக்கல் பாண்டியோட ஆதரவாளன். ரெண்டு பேரும் தனித்தனி கோஷ்டியா இருந்தாலும் பாண்டியோட பாதையில அழகர் குறுக்கிடுறது இல்ல. அழகர் மூலமா பாண்டி பத்தின தகவல்களை சேகரிச்சு தங்களுடைய நோட்டுகள்ல கவனமா எழுதி வச்சாங்க காவலர்கள்.
திண்டுக்கல் பாண்டி சென்னையில இருக்கிறது உறுதியாச்சு.
கடல் காத்தையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு ரிசார்ட்டுகள் நிரம்பி உள்ள OMR சாலையில உள்ள பனையூர் பகுதி பாண்டிக்கு சனி மூலை போல. தன்னுடைய நண்பன் கூடுவாஞ்சேரி வேலுவோட சுத்திக்கிட்டு இருந்த பாண்டி காவலர்கள் கையில சிக்கினான்.
காவலர்களை தாக்கிட்டு தப்பியோட முயற்சி பண்ணா திண்டுக்கல் பாண்டி. வேற வழியே இல்லாம தற்காப்புக்காக காவலர்கள் பாண்டிய சுட்டாங்க.
2010 பிப்ரவரி 8 திண்டுக்கல் பாண்டி கூடுவாஞ்சேரி வேலு இருவரையும் என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறாங்க காவல்துறை. இந்த என்கவுண்டர் நடத்தின போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. 2015 காவலர்கள் மீது வழக்கு தேவையில்லைன்னு மனுவை தள்ளுபடி பண்ணுச்சு நீதிமன்றம். திண்டுக்கல் பாண்டி கொல்லப்பட்ட சமயத்துல அவனோட கார்ல 4 கோடி ரூபாய் பணம் இருந்தது.
4 கோடி ரூபாய் கல்லொடைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. சூப்பு கடை மூலமா வந்திருக்குமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆனா பாண்டி கிட்ட 4 கோடி ரூபாய் இருந்தது. இறந்து போகும்போது பாண்டி கிட்ட இருந்த அந்த 4 கோடி ரூபாய அப்புறம் காணோம்னா ஒருவேளை அவனோட ஆன்மா எடுத்துட்டு போயிருக்குமோ.
உண்மை குற்றங்களும் அதன் பின்னணியும் மிஸ்டர் கே.